அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் வரிசை. ஜூலை மாதம் 27 புதன்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழ் வரிசையில் முதல் செய்தி அறிக்கை. பின்னர் தொடரும் செய்தரங்கத்தில், இலங்கை திருகோணமலை மாவட்டத்தில் 26 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ராணுவ வீரர்கள் விடுதலை செய்யப்பட்டது குறித்த செய்தி.
குற்றம் சாட்டப்பட்ட ராணுவத்தினர் தங்களுக்கு எதிர்ந்த குற்றம் மற்றவர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் விடுதலையாகியிருக்கிறார்கள். இதில் வருத்தப்படக்கூடிய ஒரு விடயம் ஏனென்றால் மாவட்டப்புறத்து மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை.
குழந்தை தொழிலாளர் சட்டத்தில் பல்வேறு சர்ச்சைக்குரிய திருத்தங்களுக்கு இந்திய நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது குறித்த கண்ணோட்டம்.
வெளியிருந்து பார்க்கும்போது 14 வயதுக்குட்பட்டவங்களுக்கான முழுமையா தடை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி பிம்பங்களை உருவாக்குறாங்க. அது அப்படி அல்ல. இது வந்து குழந்தை பருவத்தை எளிதில் சுரண்டலாம் என்பதற்கான முழுமையாக திறந்து விடப்பட்டதாகத்தான் நான் பாக்குறேன்.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விஷ்ணு பிரியா மற்றும் சிவகுமார்.
பிரான்சில் செவ்வாய்க்கிழமையன்று தேவாலயத்தில் காலை பிரார்த்தனை கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்த மூத்த பாதிரியார் 2 ஜிகாதிகளால் கொல்லப்பட்டதை அடுத்து வழிபாட்டு தலங்களில் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பை வழங்க வேண்டும் என மத தலைவர்கள் கோரியுள்ளனர். பிரான்சின் முஸ்லிம் தலைவர் தலீல் பவகீர் தாங்கள் பாதுகாப்பில் நீடித்த கவனம் தேவை என கோருவதாக தெரிவித்துள்ளார். மத ஒற்றுமை உணர்வை காட்டும் வகையில் பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஒலாந்துடனான கிறித்துவ, முஸ்லிம், யூத, பௌத்த தலைவர்களின் சந்திப்பிற்கு பிறகு அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
போலந்தில் உரையாற்றிய போப் பிரான்சிஸ் ஐரோப்பியாவில் நடந்து வரும் ஜிகாதி தாக்குதல்கள் உலகம் ஒரு போரில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். போலந்து நாட்டில் தனது 4 பயணத்தை போப் பிரான்சிஸ் துவக்கியுள்ளார். போலந்து நாட்டுக்கு போப் பிரான்சிஸ் முதல் முறையாக வருகை புரிய உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. போலந்தின் கிராக்கோவ் நகரில் கத்தோலிக்க இளைஞர் விழா ஒன்றை தலைமை தாங்கி நடத்த இருப்பதால் அந்நகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. உலக இளைஞர் தினம் என்று அழைக்கப்படும் இந்த 6 கூட்டம் லட்சக்கணக்கான சர்வதேச யாத்ரீகர்கள் கலந்து கொள்ளும் இசை பாடல்கள் மற்றும் பிரார்த்தனையை உள்ளடக்கியதாகும்.
முன்னாள் அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ரேகனை கொலை செய்ய முயற்சித்த மனிதர் 35 பிறகு மனநல மருத்துவமனையிலிருந்து விடுதலையாகிறார். 1981 வாஷிங்டனில் ஹில்டன் ஹோட்டலுக்கு வெளியே ஹிங்க்லி ஜூனியர் என்னும் அந்நபர் துப்பாக்கிச்சூடு நடத்திய போது ரீகன் மற்றும் 3 அதில் காயமடைந்தனர். மூவரில் ஒருவரான அதிபரின் செய்தித்துறை செயலர் ஜேம்ஸ் பிராடி மூளையில் பலத்த காயம் ஏற்பட்டு 2014 இந்த காயங்களால் உயிரிழந்தார். ஹிங்க்லி மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்ற அடிப்படையில் தண்டிக்கப்படாமல் மனநல மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்.
அமெரிக்காவின் பால்டிமோர் நகரில் போலீஸ் வாகனத்தில் இருந்த ஃப்ரெட்ரிக் கிரே என்ற கருப்பின மனிதர் படுகாயமடைந்து மரணமடைந்தது குறித்து 3 போலீஸ் அதிகாரிகள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை அரசு வழக்கறிஞர்கள் கைவிட்டுள்ளனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் 3 போலீசாரை நீதிபதிகள் ஏற்கனவே விடுவித்துள்ளனர். ஃப்ரெட்ரிக் கிரேயின் மரணம் ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் மீது போலீசாரின் கடுமையான நடவடிக்கைகள் குறித்து கருப்பின மக்களிடையே எழுந்துள்ள உணர்வுகளை கிளறுவதாக அமைந்துள்ளது.
வடகிழக்கு சிரியாவில் உள்ள குருது நகரமான குவாம்ஸ்லியில் ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டு தாக்குதல் நடந்துள்ளது. இந்த தாக்குதலில் குறைந்தது 40 உயிரிழந்துள்ளனர். மேலும் 100 மேலானோர் காயமடைந்துள்ளனர். இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாத அமைப்பான IS அமைப்பு இத்தாக்குதலை தாங்கள் தான் நடத்தியதாக தெரிவித்துள்ளது.
மிக அவசர நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை எனில் வரும் 2030 சீனாவில் நாள்பட்ட ஹெப்படைட்டிஸால் பாதிக்கப்பட்ட 10 மக்கள் இறந்துவிடக்கூடும் என்று உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்திகள் முதலில் இலங்கை கண்ணோட்டம். திருகோணமலை மாவட்டம் குமாரபுரத்தில் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்ட முன்னாள் ராணுவ வீரர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்த செய்தியை தருகிறார் ஆர். உதயகுமார்.
திருகோணமலை மாவட்டம் குமாரபுரம் படுகொலை வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டிருந்த முன்னாள் இராணுவ வீரர்கள் 6 இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அனுராதபுரம் மேல்நீதிமன்றத்தில் கடந்த மாதம் 27 தொடக்கம் நடைபெற்று வந்த இந்த வழக்கு விசாரணையின் தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டது. 1996 பிப்ரவரி மாதம் 11 குமாரபுரம் கிராமத்தில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 26 இராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சம்பவத்தில் 39 காயமடைந்தனர். சம்பவ தினம் தேயத்தை இராணுவ முகாமில் கடமையாற்றிய 8 இராணுவ வீரர்களுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இவர்களில் 2 மரணமடைந்த நிலையில் 6 எதிராக இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. சாட்சியங்களில் ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக எதிரிகளை நிரபராதி என கருதி அனைத்து குற்றச்சாட்டுக்களில் இருந்தும் விடுவிப்பதாக மேல்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன தனது தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கில் குமாரபுரம் மக்களுக்கு எதிர்பார்த்த நீதி கிடைக்கவில்லை என்கின்றார் மனித உரிமைகள் சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேல்.
அவருடைய தீர்ப்பு பெறப்பட்டது. எனவே அவர்களது தீர்ப்பின்படி இந்த ஆறு பேரும் குற்றம் சாட்டப்பட்ட ராணுவத்தினர் தங்களுக்கு எதிர்த்த குற்றம் மற்றவர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் விடுதலையாகியிருக்கிறார்கள். இதில் இது வருத்தப்படக்கூடிய ஒரு விடயம் ஏனென்றால் குமாரபுரத்து மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. வழக்கம் போல பெரும்பான்மையின மக்களின் நீதிதான் வென்றிருக்கிறது. மேலும் இதில் திருப்தி கொள்ளக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் இலங்கை நாட்டினுள் தமிழ் மக்களுக்கு நியாயம் நீதி கிடைக்காது என்பதை இந்த வழக்கின் தீர்ப்பு மீண்டும் மீண்டும் உறுதி செய்திருக்கிறது. இது எதிர்பார்க்கப்பட்ட தீர்ப்பு. அதாவது காலங்காலமாக தமிழ் மக்கள் நீதியை நாடி நின்ற போதெல்லாம் அவர்களுக்கு கிடைத்த அதே பதில் இன்றும் கிடைத்திருக்கிறது
என்றார் மனித உரிமைகள் சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேல்.
ஆர் உதயகுமார். கூட்டு எதிர்கட்சியினர் நாளை நடத்தவுள்ள எதிர்ப்பு பாத யாத்திரையை கண்டி மற்றும் மாவனல நகரங்களிலிருந்து துவங்க நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இதுகுறித்து கே எஸ் உதயகுமார்.
முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவித்து வரும் கூட்டு எதிர்க்கட்சியினர் நாளை நடத்தவுள்ள எதிர்ப்பு பாத யாத்திரை கண்டி நகருக்குள்ளிருந்து ஆரம்பிப்பதை தடை செய்யும் உத்தரவொன்றை கண்டி மஜிஸ்ட்ரேட் நீதிபதி பிறப்பித்துள்ளார். அரசாங்கத்தை கண்டிக்கும் இந்த பாத யாத்திரை நாளை கண்டி தலதா மாளிகை அருகில் ஆரம்பிக்கப்பட்டு எதிர்வரும் முதலாம் திகதி கொழும்பு நோக்கி செல்வதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த பின்னணியில் கண்டி நீதிமன்றத்தில் மனுவொன்றை சமர்ப்பித்த போலீசார் நாளைய தினம் கண்டி நகரத்தில் ஆளும் ஐக்கிய தேசிய கட்சியினர் கூட்டமொன்றை நடத்த ஏற்பாடுகள் செய்துள்ளதாக அறிவித்தனர். எனவே கூட்டு எதிர்கட்சியின் பாத யாத்திரை கண்டி நகருக்குள் ஆரம்பிக்கப்பட்டால் அதன் மூலம் மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாக போலீசார் அறிவித்தனர். கருத்துக்களை ஆராய்ந்த நீதிபதி கூட்டு எதிர்கட்சியின் பாத யாத்திரை கண்டி நகருக்குள் இருந்து ஆரம்பிப்பதை தடை செய்யும் உத்தரவொன்றை பிறப்பித்தார். அதேபோன்று ஆளும் ஐக்கிய தேசிய கட்சியின் கூட்டத்தை பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் நடத்த வேண்டுமென்றும் நீதிமன்ற உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார மற்றும் ஜனநாயக விரோத செயற்பாடுகளை கண்டித்து இந்த போராட்டத்தை மேற்கொள்ள உள்ளதாக கூட்டு எதிர்கட்சியினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை கூட்டு எதிர்கட்சியின் பாத யாத்திரை மாவனெல்லை நகருக்குள் பிரவேசிப்பதை தடை செய்யும் உத்தரவொன்றை மாவனெல்லை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நீதிமன்ற உத்தரவுகள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்துள்ள கூட்டு எதிர்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அலுத்கமகே தங்களது பாத யாத்திரையை தடை செய்யும்படி நீதிமன்றத்தினால் எந்தவிதமான தடையுத்தரவுகளும் பிறப்பிக்கப்படவில்லை என்று தெரிவித்தார்.
மகனூரின் பெவத்தீமிட நியமித்த ஜனசடன பாத யாத்திராவ நெவத்தீம சதா ஆண்டுவ தரண்ட புலுவன் சீலு உற்சாகம் தருவா.
நீதிமன்ற உத்தரவுக்கமைய கண்டி மற்றும் மாவனல்ல நகரங்களை தவிர்த்து பேராதெனிய நகரத்திலிருந்து பாத யாத்திரை ஆரம்பிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதேவேளை கூட்டு எதிர்கட்சியினர் நாளை நடத்தவுள்ள பாத யாத்திரையில் தானும் கலந்து கொள்ளப் போவதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
பத்திரிகையாளர் லசந்த விக்ரமதுங்க கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள ராணுவ அதிகாரி இன்று அடையாளம் காட்டப்பட்டுள்ளார். அதுகுறித்து மீண்டும் கே எஸ் உதயகுமார்.
சண்டே லீடர் பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை சம்பந்தமாக கைது செய்யப்பட்டுள்ள ராணுவ உளவு பிரிவின் அதிகாரி இன்று நீதிமன்றத்தில் அடையாளம் காண்பிக்கப்பட்டார். சம்பந்தப்பட்ட அடையாள அணிவகுப்பு இன்று மாலை கல்கிசை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. அப்போது கொலை செய்யப்பட்ட லசந்த விக்ரமதுங்கவின் சாரதி சந்தேக நபரை அடையாளம் காண்பித்தார். லசந்த விக்ரமதுங்க மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் சந்தேக நபரான ராணுவ அதிகாரி தன்னை அச்சுறுத்தியதாக சாட்சியாளர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். சந்தேக நபரை எதிர்வரும் 3ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. 2009 ஜனவரி மாதம் 8ஆம் தேதி தனது அலுவலகத்துக்கு சென்று கொண்டிருந்த போது லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
கே எஸ் உதயகுமார். அடுத்து இந்திய கண்ணோட்டம். குழந்தை தொழிலாளர் சட்டத்தில் பல்வேறு திருத்தங்களுக்கு இந்திய நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. அந்த திருத்தங்கள் பல சர்ச்சைகளையும் கேள்விகளையும் எழுப்பியுள்ளன. இது குறித்த செய்தி தொகுப்புடன் முரளிதரன்.
இந்தியாவின் குழந்தை தொழிலாளர் சட்டத்தில் செய்யப்பட்டிருக்கும் திருத்தங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கும் நிலையில் ஐநாவின் குழந்தைகளுக்கான அமைப்பான யூனிசெஃப் உள்ளிட்ட அமைப்புகள் இதுகுறித்து கவலை தெரிவித்துள்ளன. தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கும் சட்ட திருத்தத்தின்படி 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வேலை செய்வது முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் குழந்தைகள் குடும்ப தொழிலில் ஈடுபடுவதை இந்த சட்ட திருத்தம் அனுமதிக்கிறது. 15 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் ஈடுபடக்கூடாத அபாயகரமான வேலைகளின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஏழை குடும்பங்களுக்கு சிறிய அளவில் வருவாய் கிடைக்கும் என்றும் குழந்தைகள் புதிய தொழில்களை கற்றுக்கொள்ள முடியும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. ஆனால் யுனிசெஃப் அமைப்பும் நொபல் பரிசு வென்ற சமூக ஆர்வலர் கைலாஷ் சத்யார்த்தி போன்றவர்களும் இந்த சட்ட திருத்தத்தை கடுமையாக விமர்சித்துள்ளனர். இம்மாதிரி விதிவிலக்குகளை அளிப்பதன் மூலம் சட்டத்தை திறம்பட செயல்படுத்த முடியும் என மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் பண்டாரு தத்தேத்ராயா நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள சட்டம் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அபாயகரமான வேலைகளில் ஈடுபடுவதை மட்டுமே தடுக்கிறது. புதிய சட்ட திருத்தத்தின்படி 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எந்த வேலையிலும் ஈடுபட முடியாது. அவ்வாறு குழந்தைகளை பணிக்கமர்த்துபவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை இந்த திருத்தம் வழங்குகிறது. ஆனால் குழந்தைகள் பள்ளி நேரத்திற்கு பிறகும் விடுமுறை நாட்களிலும் குடும்பத் தொழில்களில் ஈடுபடலாம் என அனுமதி அளித்திருப்பது குழந்தைகளை வைரம் செதுக்குதல், குப்பை எழுதல், செங்கற்சூளை, வீட்டு வேலை போன்றவற்றில் ஈடுபடுத்த வழிவகுக்கும் என்கிறார்கள் குழந்தைகள் உரிமை தொடர்பான ஆர்வலர்கள். இந்த சட்ட திருத்தம் குழந்தைகளின் மாண்பை குலைக்கிறது என்கிறார் குழந்தைகள் உரிமைக்காக செயல்படும் தோழமை அமைப்பைச் சேர்ந்த தேவனேயன்.
வெளியிருந்து பார்க்கும்போது 14 வயதுக்குட்பட்டவங்களுக்கான முழுமையா தடை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி பிம்பங்களை உருவாக்குறாங்க. அது அப்படி அல்ல. இது வந்து குழந்தை பருவத்தை எளிதில் சுரண்டலாம் என்பதற்கான முழுமையாக திறந்து விடப்பட்டதாக தான் நான் பாக்குறேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னோட ஒரு குழந்தை வந்து 14 வயதுக்குட்பட்ட குழந்தை வந்து அவங்க அப்பா செய்த தொழிலை செய்யலாம் என்று கொண்டு வருது அப்படின்னா, அப்பா செய்த தொழில் வந்து அப்பா வந்து ஒரு ஒரு செருப்பு தைக்கு தொழிலாளியா இருக்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய மகன் செருப்பு தைக்கு தொழிலாளியாக இருக்கலாம் எப்பொழுது அப்படின்னா, பள்ளிக்கு போறதுக்கு பின்னும் பள்ளிக்கு போனதுக்கு அப்புறம் சொல்றாங்க. ஆனா 4 மணிக்கு பிறகு அவங்க அப்பாவோட போய் இந்த குழந்தை வந்து செருப்பு தைக்குது அப்படின்னா, தன்னுடைய வகுப்பு சகோதரன் வந்து வகுப்பு தோழன் வந்து அங்க திரும்பி பார்க்கும்போது அந்த வகுப்பு தோழன் தன்னை எப்படி பார்ப்பாங்க? அப்ப இது வந்து முழுமையாக வந்து குலத்தொழிலை முழுமையாக ரெகுலைஸ் பண்றதுக்கான விஷயமா தான் பாக்குறேன்.
இந்தியாவில் தற்போது 1,02,00,000 குழந்தை தொழிலாளர்கள் இருப்பதாக யூனிசெஃப் மதிப்பிட்டுள்ளது. கடந்த ஆண்டு இந்த சட்ட திருத்தம் தொடர்பான விவாதங்கள் துவங்கிய போது திமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளுமே தமிழகத்தில் இந்த சட்ட திருத்தத்திற்கு கண்டனம் தெரிவித்திருந்தன. குலக்கல்வி திட்டத்தின் மற்றொரு பதிப்பாகவே இந்த சட்டம் அமைந்திருப்பதாகவும் அவை குற்றம் சாட்டியிருந்தன.
சென்னையிலிருந்து முரளிதரன் வழங்கிய செய்தி குறிப்பை கேட்டீர்கள். அடுத்து தமிழகத்தைச் சேர்ந்த கர்நாடக இசைப்பாடகர் டி எம் கிருஷ்ணா ரமோன் மகசேசே விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அது குறித்து மீண்டும் சென்னையிலிருந்து முரளிதரன்.
தமிழகத்தைச் சேர்ந்த கர்நாடக இசைப்பாடகரும் எழுத்தாளருமான டி எம் கிருஷ்ணாவுக்கு இந்த ஆண்டிற்கான ரமோன் மகசேசே விருது வழங்கப்பட்டுள்ளது. கலை கலாச்சாரத்தில் பல்வேறு சமூகத்தினரையும் ஒருங்கிணைத்து சென்றதற்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. துப்புரவு பணியாளர்கள் மத்தியில் பணியாற்றி வரும் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பெஸ்வாடா வில்சனுக்கும் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. சென்னையில் பிறந்த டி எம் கிருஷ்ணா 6 வயதிலிருந்தே செங்கல்பட்டு ரங்கநாதன், செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர் உள்ளிட்டவர்களிடம் கர்நாடக இசையில் பயிற்சி எடுத்தவர். இந்தியாவின் மிக பிரபலமான கர்நாடக இசை பாடகர்களில் ஒருவராக உருவெடுத்திருக்கும் கிருஷ்ணா எ சதன் மியூசிக் என்ற கர்நாடக இசையின் வரலாற்றையும் அழகியலையும் விளக்கும் புத்தகத்தையும் எழுதியுள்ளார். சென்னையின் பிரபலமான மார்கழி மாத கச்சேரிகளில் பாடப்போவதில்லை என அறிவித்த அவர், பெசன் நகருக்கு அருகில் உள்ள ஆழ்காட் குப்பத்தில் ஊரூர் ஆழ்காட் மார்கழி விழா என்ற பெயரில் நடக்கும் 2 நாள் நிகழ்வுகளில் பங்கேற்கிறார். தற்போது ரஷ்யாவில் பயணம் மேற்கொண்டிருக்கும் கிருஷ்ணா தான் மேற்கொண்ட பணிகளுக்கு கிடைத்த சான்றிதழாகவே இந்த விருதை பார்ப்பதாக பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார்.
எல்லாருக்கும் சொந்தம், இது யாருக்கு சொந்தம், இது என்னோட சொந்தம், அது அந்த ஒரு மனப்பான்மை இல்லாம கலை எல்லாருக்கும் சேரணும்னு ஒரு அந்த ஒரு நோக்கத்துக்கு ஒரு ரெக்கக்னிஷன் நான் எடுத்துக்கேன். அதனால இந்த ஒரு நான் எதுக்கும் பேசினதோ எழுதினதோ நான் பண்ண விஷயங்களோ பாடினதோ எல்லாத்துக்கும் ஏதோ கொஞ்சம் அர்த்தம் இருக்கு. இந்த டைரக்ஷனையும் நான் கண்டினியூ பண்ணலாம்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கு. நான் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கேனோ அதை இன்னும் பலத்தோட இன்னும் ஒரு ஒரு கன்விக்ஷனோட நான் கண்டினியூ பண்ணுவேன். அது நிச்சயமா சொல்லுவேன். ஒரு ப்ராஜெக்ட் வரலாம், பட் என்னோட நோக்கமும்
மற்றொரு இந்தியரான பெஸ்வாடா வில்சன் துப்புரவு பணியாளர்களுக்கான அமைப்பான சஃபாயி கர்மச்சாரி ஆந்தோலனின் தேசிய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். நாடு முழுவதும் கையால் மலம் அள்ளும் தொழிலை ஒழிக்க இந்த அமைப்பு போராடி வருகிறது. கர்நாடகத்தில் உள்ள கோலார் தங்கவயலில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவரான பெஸ்வாடா கடந்த 32 ஆண்டுகளாக துப்புரவு பணியாளர்களுக்கான சட்ட போராட்டத்தை நடத்தி வருகிறார்.
முரளிதரன் வழங்கிய அந்த செய்தியுடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த 1 வார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும், ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் கேட்கலாம். நேயர்களே, எமது நிகழ்ச்சி பற்றிய தங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். அவை நேயர் நேரம் பகுதியில் இடம்பெறும். வணக்கம் நேயர்களே.